ஓமகியாந்திமிராந்தஸ்ய யனாஞ்சனசலாகயா சத்சுரோமிரிதமேனா தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. ஸ்ரீச்சைதன்யமனோவீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மையம் ததாதிம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரோ வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாத்ருஜாரம் சககணரகுநாதம் சாம்சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககணலலிதா ஸ்ரீவிசாகாம்ச நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகஸ்வாமினி தினாமினே நமாச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கி. காவேரி விரஜாஸ்ரயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பிரமம் பதம். ஹரே
கிருஷ்ணா. கதைகள்
இந்த இனிமையான காலை பொழுதில் நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் தாமில் ஒன்று சேர்ந்திருக்கோம். நேற்று ஸ்ரீ ரங்கநாதரையும் ரங்கநாச்சாரியும் தரிசனம் பண்ணோம். உடையவர் ஸ்ரீபாத் ராமானுதாச்சாரியரும் தரிசனம் பண்ணோம். எல்லா பக்தர்களுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கணும்னு நம்ம நம்புகிறோம். அதாவது நேற்று நடந்த உபன்யாசத்தில் வந்து நம்ம புனித ஸ்தலங்களில் வந்து புனித தாமத்தில் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி அந்த 10 குற்றங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சினோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கத்துடைய மகாத்மியத்தை கொஞ்சமாக நேற்று உபன்யாசத்தில் தெரிஞ்சோம். அதாவது க்ஷேத்திரம், மகாஷேத்திரம், திவ்ய க்ஷேத்திரம், தாமம் அப்படின்னு சொல்லி நாலு இருக்கு. முதல் என்னது? க்ஷேத்திரம், மகாஷேத்திரம், திவ்ய க்ஷேத்திரம், தாமம். நம்மெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டினா அதுக்கு பேர் க்ஷேத்திரம். மனுஷங்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டினா அதுக்கு பேர் வந்து க்ஷேத்திரம். தேவர்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டினா அதுக்கு பேர் மகாஷேத்திரம். பகவானே சுயமாக தோன்றுனா அதுக்கு பேர் திவ்ய க்ஷேத்திரம். பகவானுடைய உலகமே இங்கே இறங்கி வந்து அங்கே நித்தியமாக பகவான் வாசம் செய்கிறது தாமம். இப்போ க்ஷேத்திரம்னா என்னது? நம்ம எல்லாம் சேர்ந்து கோயில் கட்டணும்னா அதுக்கு பேர் க்ஷேத்திரம். அப்புறம் மகாஷேத்திரம்னா தேவர்கள்லாம் சேர்ந்து கட்டுறது மகாஷேத்திரம். அப்புறம் திவ்ய தேசம்ல திவ்ய க்ஷேத்திரம்னா பகவான் சுயமாக தோன்றது திவ்ய க்ஷேத்திரம். அப்புறம் தாமம், பகவானுடைய ஆத்மீக லோகம் இங்கே இறங்கி வர்றது, பகவானுக்கு நித்தியமாக வாசம் செய்கிறது. பிருந்தாவன், மதுரா, துவாரகா, அயோத்தியா, ஸ்ரீரங்கம், இதெல்லாம் வந்து தாமம். இங்கே வந்து ஆத்மீக லோகத்திலேருந்து பகவான் அப்படிங்க இந்த தாமத்தை தோற்றுவிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் வந்து நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் நடந்த லீலை. நேற்று நம்ம போன இன்னொரு க்ஷேத்திரத்தில் வந்து உறையூர் நாச்சியார் கோயில், அங்கே வந்து அங்கே பட்டர் வந்து ரொம்ப அழகாக நமக்கு அந்த கோயிலுடைய மகாத்மியத்தையும் திருப்பானாளருடைய சரித்திரத்தையும் சொன்னார். எதுக்காக வந்து மகாலட்சுமி வந்து தாயார் வந்து அந்த சக்கரவர்த்திக்கு குழந்தையாக வரணும். ஏன் பகவான் தன்னுடைய பக்தனை வந்து ஒரு சாதாரண ஹரிஜன குலத்தில் பிறக்க வைக்கணும்? ஏன் வந்து பகவான் திருப்பானால் வேற ஒரு ஹரிஜன குலத்தில் பிறக்க வச்சாரு? ஏன் தாயார் வந்து இந்த பூலோகத்தில், பொதுவாக இந்த பூலோகத்தில் வரணும்னு யார் விரும்பும்? தேவதைகள் கூட இந்த பூலோகத்தில் வரணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த பூலோகம் வந்து அவ்வளோ ஒரு பௌத்திக லோகம் வந்து ரொம்ப மாசு நிறைந்த ஒரு இடம், சுத்தமான இடம் கிடையாது. அதனால தேவர்கள் கூட சில சமயம் இங்கே வர்றதுக்கு யோசிப்பாங்க. அதனால தேவர்கள் நம்ம முன்னாடி இங்கே பிரத்யட்சம் ஆகிறது இல்லை. ஆனால் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, கலியுகம் ரொம்ப தோஷம் நிறைந்திருந்தாலும் கலைய தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனா ஏக கிருஷ்ணசிய முக்த சங்க பரம் ருஜே. கலியுகம் நிறைய தோஷங்கள் நடந்திருந்தா கூட கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக நம்ம பகவானை அடைஞ்சிடலாம் அவருடைய ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யறதுனால. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே. பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து நாமம் ஜபிக்கும் போது நம்ம ரொம்ப சுலபமாக பகவானை அணுகலாம். அதனால தான் தேவர்கள் கூட கலியுகத்தில் பிறக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக தேவதைகள் அதை விரும்ப மாட்டாங்க கலியுகத்தில் தோன்றும். அப்படி தேவதைகளே விரும்பாத சமயத்தில் ஏன் வந்து மகாலட்சுமி இந்த உலகத்தில் தோன்றுறாங்க, திருவாவதாரம் பண்ணுறாங்க? ஏன் வந்து தன்னுடைய நித்தியமான சகாக்கள் ஒருத்தரை வந்து பகவான் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்? சில சமயம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இறங்கி வராங்க. அதுவும் திருப்பானாலும் ஒரு சாதாரண ஹரிஜன குலத்தில் தோன்றுனர். ஏன் அந்த மாதிரி பகவான் செய்கிறார், யாராவது பதில் சொல்ல முடியுமா? அதாவது பக்தனுக்குள்ள ஏதோ ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார், மாமி பார்த்த வபாசித்ய ஏ அபீஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசிய ததா சூத்ரா தி அபியாந்தி பராங்கதீம். பகவானை யார் வேணாலும் அடையலாம், அவர் யார் வேணாலும் அணுகலாம். மாம்கி பார்த்த வெப்பாசிரித்திய ஏ பீஷு பாப்பயோனி. பாப்பயோனினா ரொம்ப பாவகுலத்தில் பிறந்திருந்தா கூட, அவங்க பெண்கள், ஈலிக்குலத்தில் பிறந்தவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, சூதரர்கள், யாராக இருந்தாலும் என்னை அடைய முடியுங்கிறார் பகவான் கிருஷ்ணர். பகவத்கீதையில் பகவான் கொடுத்துருக்கிற ஓரொரு ஸ்லோகமும் வந்து நடைமுறையில் பகவான் நிகழ்த்தி காமிச்சிருக்கார். எதுவுமே மாற்றம் கிடையாது, பகவானுடைய வார்த்தைகள் வந்து 100% நடைமுறையில் சாத்தியமானது தான். அது மாதிரி நிறைய பக்தர்களை வந்து சாதாரண குலத்தில் தோற்று வச்சு அவங்களுடைய மகிமைகளை இந்த உலகத்துக்கு பகவான் எடுத்து காமிக்கிறார். அப்படிதான் திருப்பானாழ்வாரை வந்து அவர் இந்த உலகத்தில் அனுப்பிச்சு என்னை வந்து யாருனாலும் அடையலாம், பிராமணர்கள் பண்டிதர்கள் அவங்க மட்டும் என்னை அடையணும்னு அர்த்தம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் என்னை அணுக முடியும், யாருனாலும் என்னை அணுக முடியும். அதுக்கு ஏதோ ஒரு ஜாதி குலம் இனம் மதமெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத அவருடைய அந்த வார்த்தையை வந்து பகவான் உறுதிப்படுத்துகிறார். சரி, மகாலட்சுமி தாயார் எதுக்காக இங்கே இறங்கி வந்தாங்க, அவங்க இங்கே வரணும்? சரி, பகவான் வந்து தன்னுடைய பக்தனுடைய புகழை பார்ப்பதற்காக திருப்பானாழ்வார் போன்ற ஆச்சாரியர் அனுப்பிச்சாங்க. எந்த குலத்தில் பிறந்தாலும் பக்தன் வந்து அவரை அடைய முடியும், அவருடைய சிந்தனையில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. எதனால் தாயார் இங்கே அவதரிக்கிறாங்க? அதாவது பிரபு சொன்ன மாதிரி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம், அப்பா வந்து கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க, அம்மா வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் அனுசரித்து போவாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து குழந்தைகள் மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தி. அப்போ தாயார் வந்து நம்ம எல்லாம் இந்த பௌத்திக உலகத்தில் பிறந்து பகவானை மறந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். இப்போ நம்மளை வந்து பௌத்திக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தாயார் இங்கே திருவாவதாரம் பண்ணுறாங்க. அதே போல் அதில் நிறைய காரணங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வந்து தாயார் இந்த உலகத்தில் வராங்கன்னா, அந்த சக்கரவர்த்தியோடைய பக்தி தாயாரை கவர்ந்தது, கலப்படமற்ற சுத்த பக்தி. அந்த சுத்த பக்தியில் தாயார் சந்தோஷமாகி பகவான்கிட்ட பரிந்துரைக்கிறாங்க, உங்கள் பக்தனுக்கு நீங்கள் எதாவது செய்யக்கூடாதா? உடனே பகவானும் அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்கிறாங்க. எப்படி பகவானுக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான உறவானது, அந்த கணவன் மனைவியோடைய அந்த உறவு வந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தம்பதிகள்கிட்டையும் பார்க்க முடியாது. குறிப்பாக ஸ்ரீ ராமாயணத்தில் வந்து பார்த்தா ராமர் வந்து அயோத்தியாவில் இருக்காங்க, சீதை வந்து லங்காவில் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே ஒன்றாக இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ரொம்ப தொலைவில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும்போது அதே மாதிரி தான். ராமருடைய மனதில் என்ன இருக்குங்கிறது சீதையினால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, சீதா என்ன விரும்புகிறாங்கிறது ராமரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு ரொம்ப நெருக்கமான உறவு முறையில் இருந்தாங்க. அப்போ தாயாருடைய மனதில் என்னங்கிறது பகவானால் புரிஞ்சிக்க முடியும், பகவானுடைய மனதில் என்ன இருக்குது தாயாரால் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கருணை வாய்ந்தோம். ஸோ அதனால தான் தாயார் இந்த உலகத்தில் பகவானும் தாயாரும் எழுந்தருளி நம்மளை எல்லாரும் ரட்சிக்கிறாங்க, நம்மளை பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவம், அதாவது மொத்தம் நம்ம வந்து பகவானை அணுகிறதுக்கு நான்கு சம்பிரதாயம் இருக்குது. என்னெல்லாம் அந்த நான்கு சம்பிரதாயம்? ஒன்று என்னது? ஸ்ரீ சம்பிரதாயம். ஓகே, பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத் குமார சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத் குமார சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நம்ம வந்து பகவானை அணுக முடியும். சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆன்மீக குரு தான் அதுதான் உண்மையான ஆன்மீகம் கூட. சம்பிரதாயத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு காரியம் பண்ணாலும் அது வந்து பக்குவமற்றதாக இருக்கும். மந்திரம் ஜபம் எது பண்ணாலும் சரி, சம்பிரதாயத்தில் இல்லாமல் எந்த ஒரு இது பண்ணாலும் அது பிரயோஜனம் தராது. சம்பிரதாயத்தில் உள்ளதான் நம்ம செய்யணும். அப்படி அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் வந்து நம்ம எல்லாரும் பிரம்ம மாத்துவ கௌரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. அதே போல ஸ்ரீ சம்பிரதாயம், அதாவது பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவா, அதாவது மதல் வேத ஞானத்தை வந்து பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்தார். பிரம்மா அதே வேத ஞானத்தை தன்னுடைய சீடரும் புதலருமான நாரதருக்கு கொடுத்தார். நாரதர் வந்து வியாசருக்கு கொடுத்தார். வியாசருடைய சிஷியர்கள்ல மத்வாச்சாரியர். இந்த மாதிரி சம்பிரதாயம் வந்து நம்முடைய சம்பிரதாயம். அதே போல பகவானுடைய வேத ஞானத்தை முதல் பகவான் வந்து அவற்றிருந்து அந்த அவருடைய சேவையை வந்து பகவானுடைய மிக உன்னதமான இந்த பக்தி சேவையை வந்து இந்த உலகத்தில் ஸ்தாபனம் செய்கிறதுக்காக தாயாரே வந்து ஒரு சம்பிரதாயத்தை உண்டு பண்ணுறாங்க. அதான் ஸ்ரீ சம்பிரதாயம், தாயார் மூலமாக வரக்கூடியது. இப்போ நம்ம வந்து கௌடி வைஷ்ணவராக இருக்கிறதுனால திலகம் போடும்போது ரெண்டு பகவானை தாமரை திருப்பாதமும் துளசி வச்சுருக்கோம். நம்ம வந்து ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடியவங்க. மாதுரிய பாவத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது நம்முடைய கௌடி சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயத்தில் நம்முடைய திலகத்துக்கு நடுவில் தாயாருடைய குறி இருக்கும். நம்ம எப்படி ஸ்ரீமதி ராதாராணியுடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணரை அடைய முடியாதுன்னு சொல்கிறோமோ அதே போல் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்து தாயார் தான் பிரதானம். நேற்று கோயிலில் போனோம், தாயார் தான் அங்கே எல்லாமே. அந்த நாச்சியார் கோயிலில், ஒரே ஒரு நாச்சியார் கோயில், தாயாருடைய இது இல்லாமல் அவங்க எப்போவுமே பெருமாள்கிட்ட நேரடியாக போக மாட்டாங்க. எப்படி நம்ம கோயிலில் வந்தோடனே பிரபுபாதருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் ராதாகிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணுறோமோ அது போல் ஸ்ரீ சம்பிரதாயத்துலேயும் வழிமுறைகள்லாம் இருக்குது. கோயிலில் போன உடனே ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, தாயார் சன்னிதிக்கு போவாங்க, அதுக்கப்புறம் பெருமாளுடைய சன்னிதிக்கு வருவாங்க. நேரடியாக பெருமாள் சன்னிதிக்குள்ளே போக மாட்டாங்க. அதுதான் அந்த சம்பிரதாயத்துடைய பழக்கம். அதே மாதிரி அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் வந்து சில நியமங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து தினமும் குறைந்த வைத்தம் பச்சம் 16 மாலை, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, குறைந்தபட்சம் 16 மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கணும், 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த மாதிரி நமக்கு பிரபுபாதர் வந்து நிறைய பக்தி சேவையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் சில ஆச்சாரிய நியமங்கள்லாம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் சம்பிரதாயத்தினுடைய என்ன ஒரு பிரச்சனைனா, அதை பிரச்சாரம் செய்கிறதுக்கும் இல்லை அதை ஊக்குவிக்கிறதுக்கும் சரியான ஆச்சாரியர்களும் நபர்களும் குறைந்துட்டதுனால சம்பிரதாயம் வந்து பழக்க வழக்கத்தில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மற்றபடி இப்பவும் பயிற்சி பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக கட்டாயம் இதை செய்யணுங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே கிடையாது. ஏன் இஸ்கான் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்குன்னா, இதை கட்டாயம் நம்ம பண்ணணும்னு பிரபுபாதர் நமக்கு நியமனம் கொடுத்துருக்கு. இதை செய்து தான் ஆகணும். தினமும் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், 4 விதமுறை கடைபிடிக்கணும். அப்புறம் பிரச்சாரம் செய்கிறாங்க பக்தர்கள். பிரச்சாரம் செய்யும்போது தான் அந்த இயக்கமுக்கு அதுதான் உயிர். அந்த பிரச்சாரம் நிற்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று பிரச்சாரம், இன்னொன்று நம்மளுடைய அந்த நியமங்களை பின்பற்றணுங்கிற கொள்கையிலிருந்து நம்ம விலக ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே காலப்போக்கில் சம்பிரதாயம் தொய்ந்துடும். அது என்ன அதனுடைய வலு இழந்துடும். அதனால் நம்ம ஒருபோதும் நம்முடைய கொள்கைகளில் பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் ஒருபோதும் நம்ம விலகவே கூடாது. அதனால தான் இப்போ கிருஷ்ணபக்தி இஸ்கானில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய வகுப்புகள்லாம் கொண்டு வராங்க, நல்ல பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் வச்சு நம்மளை வந்து பக்குவப்படுத்துகிறாங்க. ஏன்னா க்ரோத் ஆகுது, இஸ்கான் வளருது. இஸ்கான் வளரும் போது அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும். நம்ம வளரும் போது நம்ம குவாலிட்டி தரம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம வளர்ச்சி அடையும் போது என்ன இருக்கக்கூடாது, நம்ம தரம் குறைஞ்சிடக்கூடாது. அதனால் இப்போ ஜிபிசிலெல்லாம் வந்து நிறைய அதுக்கான தரம் குறையாமல் இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. அதே போல் பிரச்சாரம் செய்கிறதுனால இந்த இயக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ராமானுஜர் ஸ்ரீபாத் ராமானுஜர் காலத்தில் அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரியர்கள்லாம் நிறைய பிரச்சாரம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே கலியுகத்தினுடைய ஆதிக்கத்தினால கலியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய கோயில்களில் வந்து பராமரிப்பு இல்லாமல் அங்கே பக்தர்கள் இல்லாமல் இப்போ நம்ம போவோம் திருநாங்கூர் திவ்யதேசத்துக்கு, அங்கே பூஜாரி கூட்டிகிட்டு போய் தான் கோயிலே தான் இருக்கணும். ஆமாம், ரெண்டு மூணு கோயிலுக்கு ஒரு பூஜாரி தான் இருப்பார். இதெல்லாம் கலியுகனுடைய ஆதிக்கம். பட் ஆனால் ஸ்டில் இப்போவும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க நைவேத்தியம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. நம்ம போய் எங்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை, அது பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்கள். அங்கே பகவான் வந்து தன்னுடைய பக்தனுடைய அன்பு சேவை ஏற்றுருக்காரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதனால் நம்ம அந்த யாத்திரைகள் போகும்போது அங்கே பகவான்கிட்ட பிரார்த்திக்கலாம். இன்னும் நிறைய பக்தர்கள் அங்கே வரணும், நம்ம நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும், நிறைய பக்தர்கள் வந்து அங்கே பகவானை சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். இப்போ எப்படி பகவான் வந்துட்டு அவரை அடையிறதுக்கு இதுதான் மார்க்கம் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கார். சம்பிரதாயங்கள் மூலமாக தான் அவரை அணுக முடியும். அப்படி இங்கே இப்போ நமக்கு எப்படி வந்து கௌடி வைஷ்ணவருக்கு வந்து ஸ்ரீதா மாயாப்பூர் வந்து ரொம்ப முக்கியமான இடம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு திருவாதாரம் பண்ண ஸ்ரீதா மாயாப்பூர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான இடம், அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம், இதுதான் அவங்களுடைய தலைமையகம். நமக்கு எப்படி மாயாப்பூர் ரொம்ப முக்கியமோ அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் ரொம்ப பிரதானம். அதுக்கப்புறம் தான் திருப்பதி காஞ்சிபுரம், அதில் ஸ்ரீரங்கம் தான் முதல். அதான 108 திருப்பதியில் முதல்ல ஸ்ரீரங்கம் பேர் தான், அதுதான் அவங்களுடைய தலைமையாகும். இங்கே நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இங்கே வந்து ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணி இந்த வைஷ்ணவத்தை பரப்பியிருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்காங்க. முகலாயர்களுடைய காலத்தில் வந்து இந்த கோயிலை நாசம் செய்கிறதுக்காக படையெடுத்து வரும்போது கிட்டத்தட்ட 12,000 வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் 4 கோபுரம் இருக்குது, 4 வாசலில் வெள்ளை கோபுரம் மட்டும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும், மற்ற எல்லா கோபுரத்துலேயும் வர்ணம் பூசியிருப்பாங்க. ஏன்னா பல வைஷ்ணவர்கள் வந்து ரங்கநாதரை முகலாயர்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்காங்க, மேலேருந்து விழுந்து. அதனால தான் அந்த அவங்களுடைய நினைவாக அந்த கோபுரத்துக்கு வந்து வெள்ளையாகவே வச்சுருக்காங்க, அதில் வர்ணம் தீட்டாங்க. அந்த மாதிரி 12,000 மேற்பட்ட வைஷ்ணவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்காங்க ரங்கநாதருடைய சேவைக்காக. நம்ம எவ்வளோ பேர் தயாராக இருக்கோம் பகவானுடைய சேவைக்காக நம்ம உயிரை தியாகம் செய்ய? நம்ம உயிரெல்லாம் ஒன்றும் தியாகம் செய்ய வேண்டாம், நம்ம நேரத்தை வந்து பகவானுடைய சேவைக்காக தியாகம் செய்தால் போதும். ஹரே கிருஷ்ணா. ஸோ எப்படி ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆழ்வார்களுடைய கைங்கரியத்தை எடுத்து பார்க்கும்போது, நேற்று நம்ம வந்து திருப்பான் ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு ஆழ்வார் அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ரங்கநாதருக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றிருந்ததுக்கு, தன்னுடைய பக்தனுக்காக ரங்கநாதர் என்ன ஒரு காரியம் செய்தார், அவர் அந்த அளவுக்கு எப்படி பகவான் மேலே அன்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நிறைய தத்துவங்கள் இருக்குது இந்த கதையில். விப்ரநாராயணன் ஒரு பக்தர். விப்ரநாராயணன் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதருக்கு தோட்டம் அமைச்சு கைங்கரியம் பண்ணுறார். தினமும் ரங்கநாதருக்கும் ரங்கநாச்சியாருக்கும் மலர் மாலைகளை தொடுத்து என்ன சரி, அவர் தான் அந்த சேவை தான் அவருக்கு, எதுவுமே கிடையாது. என் எதை பற்றியும் அவர் சிந்திக்க மாட்டார். அவருடைய வாக்கு, அவருடைய மனம், அவருடைய செயல் எல்லாத்தையுமே அவர் வந்து ரங்கநாதருடைய சேவைக்காகவும் ரங்கநாச்சருடைய சேவைக்காகவும் அர்ப்பணிச்சிருந்தார். பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ரொம்ப சிரத்தையோடு ஆசிரமம் அமைச்சு கோயிலுக்கு பக்கத்திலேயே அழகான தோட்டம் அமைச்சு மாலைகள்லாம் சேகரித்து அதை வந்து ரங்கநாதருக்கு மாலைகள் தொடுத்து கொடுப்பார். தினமும் நித்திய கைங்கரியமும் இருக்குங்க, தினமும் அவர் தான் சேவை. அப்போ ஒரு நாள் ராஜாவுடைய சபையில் நடனம் ஆடக்கூடிய ரெண்டு நடன மங்கைகள் தேவதாசிகள் வந்து அந்த வழியாக வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க அந்த நந்தவனத்தை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு அழகான நந்தவனமா, யார் இதை பராமரிக்கிறாங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த அவங்க வண்டியிலேருந்து இறங்கி அந்த நந்தவனத்துக்குள்ள நடந்து வராங்க. அழகான மலர்கள், ரொம்ப அற்புதமான இடம். அப்போ அந்த விப்ரநாராயணர் வந்துட்டு மலர்கள் எல்லாம் பறித்து ரங்கநாதர் சேவைக்காக எடுத்துட்டு இருக்கார். அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு அழகு, இளம் வாலிபர், ரொம்ப அழகு. ஓ, இந்த ரெண்டு பெண்களும் பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கேட்டா, யாருமா அவரு, யாரு அவரு, என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அவர் பேர் வந்து விப்ரநாராயணன். அவர் எப்பவுமே வந்து ரங்கநாதருக்கு மாலையெல்லாம் கட்டி கொடுப்பாரு, வேற எதை பத்தியும் சிந்திக்க மாட்டாரு. இவங்க ரெண்டு பேர், நம்ம ரெண்டு பேர் வந்திருக்கோம், நம்மள அவர் சட்டையே பண்ணலையே, நம்ம கவனிக்கவே இல்லையே. அவரு அவர் யாரையும் பார்க்க மாட்டார், அவருக்கு பகவானுடைய சேவை மட்டும்தான். ஓ, ஒரு பொண்ணு சொன்னா, நம்ம எவ்வளவு பேர், எவ்வளவு சபைகள்ல போய் நடனம் ஆடுறோம், எவ்வளவு மன்னர்கள், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் நம்ம அழகுல மயங்கி போய் நமக்கு எவ்வளவு பொற்காசுகள்லாம் கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம கடைக்கன் பார்வைக்காக எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு என்ன, நம்மளை கவனிக்கவே இல்லையே. அவரு அதெல்லாம் அவருக்கு சிந்திக்க மாட்டார். ஓ, அப்படின்னா அவர் அப்படிதான், நீ அவர் அந்த பக்தி சேவையில உறுதியா இருப்பாருங்கிறியா? ஆமாமா, அவர் இது வரைக்கும் யார்த்தையுமே எதுவுமே எந்த பெண்களுக்கு பேசுறது கிடையாது. அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன, அவரை வந்து என் பின்னாடி வர வச்சுட்டுனா என்ன செய்யலாம், சவால் பண்ணலாமா? அப்ப அவர் சொன்னா, இன்னொரு பொண்ணு சொன்னா, நீ அவரை வந்து உன் பின்னாடி வர வச்சுட்டீங்கன்னா நான் உனக்கு வேலைக்காரியா இருக்கேன், நான் உனக்கு வேலைக்காரியா இருந்து சேவை பண்றேன். அப்படி நீ பண்ணலன்னா நீ எனக்கு வேலைக்காரியா இருக்கணும். ரெண்டு பேரும் பந்தயம் போட்டுருந்தாங்க. சரி, ஒரு மாசம் அவகாசம், ஒரு மாசத்துக்குள்ள அவரை என்னுடைய வலையில விழ வச்சு நான் வந்து உன்னை என்னுடைய வேலைக்காரி ஆக்கி காமிக்கிறேன். இன்னையிலேருந்தே அதை முடிவு பண்ணிட்டு நான் திரும்ப வரப்போறதுல நம்ம ஊருக்கு நீ வண்டி எடுத்துன்னு போ, நீ போய்க்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அங்கேயே நந்தவனத்திலே தங்கிடுறான். ஒருத்தி மட்டும் போயிடுறான். இவர் எப்பவுமே பூவெல்லாம் பறிச்சுட்டு ரங்கநாதருக்கு மாலையெல்லாம் கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டுருக்காரு. தினமும் நடக்குது. இந்த பொண்ணு ஒரு நாள் வந்தா, வந்து ஆசிரமத்தையெல்லாம் கூட்டி பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு, நான் வந்து இங்கே இருக்கணும், எனக்கு உங்கள் சேவை வேணும், எனக்கு உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னா, அவரு இல்லை இல்லைம்மா, நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எங்கேருந்து வர, உங்கள் ஊர் என்ன, நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவ கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்திரமாக இருக்கா, அவள் முடிவில் அவள் ஸ்திரமாக இருக்கா. இவர் ரொம்ப ஒன்றும் பேசலை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் அவர் வீட்டுக்கு வெளியில் திண்ணிலேயே படுத்துட்டு தினமும் அந்த இடத்த கூட்டுறது, மெழுகிறது, கோலம் போடுறது, சும்மா அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப அவருக்கு பணிவாக நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தா. அவர் ஒன்றும் கண்டுக்கல, சரி யாரும் இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன, அவர் பாட்டுக்கு அவர் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் தினமும் ரங்கநாதர் சேவை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் நல்ல மழை, பயங்கரமான மழை, இடி மின்னலுடன் கூடிய புயல் மழை. மழையில் வந்து கூரையெல்லாம் நனைஞ்சு அங்கங்கே ஃபுல்லாக ஜலம், தண்ணி சுத்துச்சு. நேத்தனம் பார்த்தோம் ஃபுல்லாக எல்லா பக்கம் தண்ணி. அப்போ அந்த காலத்தில் இன்னும் எந்தளவுக்கு காவேரியில் தண்ணினா அப்படியே ஊரே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு காவேரியில் வெள்ளம் வரும், பயங்கரமான மழை. இப்போ அந்த பொண்ணு வெளியில் குளிரில் மலையிலையும் நடுங்கிட்டு வேற உடம்பில் ஆடையெல்லாம் நனைந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. இவர் ரொம்ப பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அந்த பொண்ணை உள்ளே வர வச்சு அவங்களுக்கு தன்னுடைய ஆடைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு சேவை பண்ணார். கடைசியில் அந்த பெண்ணுடைய அவருடைய சூழ்ச்சியில் அவருடைய வஞ்சகத்தில் விழுந்துடுறார். அப்புறம் பல நாட்கள் அந்த பெண்ணோட அவர் சந்தோஷமாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரங்கநாதருடைய சேவையிலேருந்து விலகி போயிட்டார். யார்? விப்ரநாராயணன். தினமும் ரங்கநாதர் சேவை பண்ணுறவர் இந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி போய் அவ கூடையே வாழ ஆரம்பிச்சிட்டார். பல நாட்களாக ஒழுங்காக மாலைகள் கொண்டு போய் சேர்றது கிடையாது, பகவானை தரிசிக்கிறது கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏறக்குறைய அந்த பெண்ணு தான் அவருக்கு எல்லாமே ஆயிடுச்சு. அப்போது அந்த பெண் நினச்ச மாதிரி அவருடைய விரதத்தை, அவருடைய சவாலில் ஜெயிச்சிட்டான். இல்லையா, விப்ரநாராயணன் வந்து தன்னுடைய வலையில் வீழ்த்திட்டான். ஒரு மாதம் அவர் சொன்ன டைம் ஆகிடுச்சு, நேரம் முடிஞ்சுது. இப்போ சொன்னால், நான் வந்து வீட்டிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு திரும்ப போகணும். அப்போ இவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ என்னை விட்டு போகக்கூடாது, என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, ஒரு க்ஷணம் கூட ரங்கநாதருடைய சேவையை விட்டு இருக்க முடியாத அந்த விப்ரநாராயணர் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார், என்னால் ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் எங்கள் அம்மாட்ட வந்து பேசுங்க, நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு அவள் பாட்டுக்கு போகிறான். அவள் பின்னாடியே ஒரு பைத்தியக்கார மாதிரி போகிற, போய் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த அவங்களுடைய அம்மா சொல்கிறா, உன்னை மாதிரி தரித்திரம் பிடிச்சவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாது, நீ நிறைய பொற்காசுகளை வேணா கொண்டு வா, அந்த மாதிரி நிறைய செல்வங்களை கொண்டு வந்தீங்க வேணா ஒரு வேலை என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி மூஞ்சில் அடைஞ்ச மாதிரி பேசிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பைத்தியக்கார மாதிரி வெளியில் தெளியில் திண்ணில் வந்து உட்காந்துருக்கிறார் அவங்க வீட்டுக்கு அந்த முற்றத்தில். இங்கே வந்து ரெண்டு எப்பவுமே கோயில்களில் ரெண்டு பெருமாள் இருப்பாங்க, ஒன்று பெரிய பெருமாள், இன்னொரு உற்சவர் நம்பெருமாள். இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து பெரிய பெருமாள் நம்பெருமாள் ரெண்டு பேர் இருக்காங்க. நம்பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் போகாத இடம் கிடையாது. இவன் ஸ்ரீரங்கத்தில் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ நம்பெருமாள் வந்து இந்தியாவே சுற்றி வந்திருக்கிறார் பல இடங்களில், அவர் போகாத இடம் கிடையாது. திருப்பதியில் ரொம்ப நாள் இருந்திருக்காரு, மைசூரில் இருந்திருக்கிறாரு, பல இடங்களில் இருந்திருக்காரு நம்பெருமாள். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தங்கவே மாட்டார். நம்பெருமாள் வந்து கோயிலே அதிகமாக இருக்க மாட்டார், அவர் பல இடங்கள்ல போய் எல்லாருக்கும் தன்னுடைய கருணையை கொடுப்பார். எப்படி நம்ம ஜெகநாதர் வந்து ரொம்ப கருணையாகவும் சொல்றோம் இல்லையா, ஜெகநாதர் வந்து தேர்ல ஏறிட்டாருன்னா அவரை வந்து தரிசிக்கிறதுனாலே ஒருத்தருக்கு மோட்சம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஜெகநாதர் வந்து எப்படி வெளியில வந்து ஜனங்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்குறாரோ அதே போல நம்பெருமாள் வந்து எல்லா இடத்துக்கும் போவார், ஹரிஜனுடைய இடத்துக்கு கூட போவார் நம்பெருமாள். இப்ப கூட அந்த உற்சவங்கள்லாம் இருக்கு, இந்த திண்ணைப்படி சேவைன்னு சொல்லி அங்கங்க மண்டபம் கட்டியிருப்பாங்க, நம்பெருமாள் அங்கே இருந்தருள பண்ணி அவருக்கு அவங்க அவங்க சார்பாக போகாலாம் நைவேத்தம் பண்ணுவாங்க. நிறைய உற்சவங்கள் நடக்குது, இப்போ பல இடங்கள்ல நம்பெருமாள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் நம்பெருமாள் வந்து அந்த திருவீதி உள்ளா வர்றார், அந்த தெரு வழியா வர்றாரு. அப்ப நம்பெருமாள் இவரை பார்க்கிறார், என்னடா எப்படி சேவை பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன மறக்காம எனக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார், இப்படி ஆயிட்டாரு. இதுல இன்னொரு விசேஷம்னா தாயாருக்கு பொறுத்துக்கவே முடியாது, தன்னுடைய பக்தன் துன்பப்படுறது தாயார்னால பொறுத்துக்க முடியாது. தாயார் சொல்வாரு, என்ன அநியாயம் பண்றீங்க நீங்க, நமக்கு இவ்வளவு காலம் சேவை பண்ணிட்டு இருந்தவன இப்படியா நீங்க விட்டுறது, ஒரு பாருங்க அந்த பொண்ணு பின்னாடி போய் பைத்தியக்கார மாதிரி யாரோ வீட்டுல திண்ணில உட்கார்ந்துருக்கிறார். உடனே அவரை நம்ம இதுல கொண்டு வரணும் திரும்ப. ரங்கநாதன் சிரிச்சுட்டே சொல்ற, சரி ஒன்றும் இல்லை, திரும்ப நம்ம சேவையில் கொண்டு வந்துடலாம். அன்னைக்கு இரவு என்ன ஆகுதுன்னா, ரங்கநாதருடைய போக மண்டபத்தில் அவருடைய மடப்பள்ளியில் ரங்கநாதருக்கு நைவேத்தியம் பண்ணுறதா பெரிய தங்க தட்டு வச்சுருப்பாங்க, அவர்தில் தான் பகவானுக்கு போக நைவேத்தியம் பண்ணுவாங்க, பிரசாதம் படைப்பாங்க. அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு ஒருத்தன் வருவான், தலைப்பாலாம் கட்டிட்டு அவங்க வீட்டில் வந்து கதவை தட்டுவான். யார் வீட்டுக்குள்ள, ஹரே கிருஷ்ணா, நம்ம வந்த யார் யானி, நான் வந்து விப்ரநாரனுடைய சேவகம் வந்திருக்கேன், நீங்கள் எதோ அவர்கிட்ட பணம் கேட்டீங்களா, அது ஏன் அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க, அவர் சேவகன்ட்ட சொன்னாலே போதுமே, இதோ நான் தான் அவரோட சேவகன், இருந்தாங்க பிடிச்சிக்கோங்க. தட்டு பயங்கர வெயிட்டு, பெரிய தங்க தட்டு, அது ரொம்ப ஆச்சரியமாயிடும். இப்போ என்ன இந்த பொண்ணை என்னுடைய எஜமானன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, வச்சுக்கோங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போ லேட்டாக நேரம் தாமதம் போனால் அவர் என்னை திட்டுவார், அதான் நான் போகிறேன் அப்படின்னு அந்த சேவகன் வந்து வேலைக்காரன் வந்து தட்டை எடுத்து கொண்டு வந்து நம்மாட கொடுத்துட்டு போகிறேன். அடுத்த நாள் காலையில் பூஜாரி எழுந்திரிச்சு போகலாம் பண்ணிட்டு நைவேத்தம் பண்ணுறதுக்காக தட்டை தேடுறாரு, தட்டை காணும் கோயிலில், கோயில் பூரா தேடுறாங்க. என்னாச்சு எங்கே போச்சு, ஒரே பரபரப்பாயிடுச்சு, அந்த ரங்கநாதருக்கு படைக்கூடிய தட்டு இல்லையா, ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க எல்லாம், எங்கே போச்சு என்னாச்சுன்னு தெரியல, யார் இதை எடுத்துட்டு கூடும், எல்லாம் அவங்களுக்குள்ள பட்டர்கள்லாம் பேசியிருக்காங்க யார் எடுத்துட்டு கூடும். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னமோ விப்ரநாராயண் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவர் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ அவர் இந்த தாசியோட வீட்டிலே தான் இருக்காரு, ஒழுங்காக இங்கே வர்றது கிடையாது, போகிறது கிடையாது, ரங்கநாதருக்கு சேவை பண்ணுறது கிடையாது. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் அவர் தான் அதை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கணும், அப்படின்னா அதை பரீட்சை பண்ணிடுவோம், அங்கே இருந்ததுன்னா கட்டாயம் விப்ரநாராயண் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் எல்லாம் மன்னர்கிட்ட ராஜாட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, புகார் சொல்லிடுறேன், அவர் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ராஜாவும் நிறைய காவலர்களை அனுப்பிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்புகிறார், அவங்களாம் வீடெல்லாம் வந்து சோதனை போட்டால் அந்த பொண்ணுடைய வீட்டில் அந்த தங்க தட்டு இருக்கு. ஓ அப்படி எப்படி உங்களுக்கு இது வந்தது, இது ரங்கநாதருடைய தட்டு எப்படி வந்தது, யாரும் அதை திருடிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பயந்து போடுவாங்க, அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும், இல்லை இல்லை எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, யாரோ விப்ரநாருடைய சேவகன் சொல்லி ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, திருட்டு பண்ணிட்டு அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த திண்ணையில் அவர் படுத்து கிடப்பார், அவர் பிடிச்சிட்டு போயிடுவார், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏய் நீ வந்து ரொம்ப நாளாக சேவனை பண்ணாத போய் நினச்சிருந்தாங்க நீங்கள் கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, இன்னைக்கு கோயிலில் திருடுற அளவுக்கு நீ வந்துட்டேன் அப்படின்னு அவர் பிடிச்சின்னு போய் ராஜாட்ட ஒப்படைச்சிடுவான். ராஜா கேட்பார், நீ திருடுனியா? இல்லை, எனக்கு சத்தியமாக ஒன்றும் தெரியாது, நான் எடுக்கவே இல்லை, நான் திருட்டெல்லாம் செய்யலை. செய்யாமல் எப்படி அவள் வீட்டுக்கு அந்த தட்டு போச்சு? கோயிலில் உள்ள பகவானுக்கு போவா செய்யக்கூடிய அந்த தட்டானது எப்படி அந்த பெண்ணு வீட்டுக்கு போச்சு? இதுக்கு நீ பதில் சொல்கிற வரைக்கும் நான் விட போகிறதில்லன்னு சொல்லி அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும். சரியை நடிச்சிட்ற யாரு பாருண்ணா ஜெயிலில் போட்டேன். தாயார் சொன்னாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அவரை ஆட்கொள்ள சொன்னால் தூக்கி ஜெயிலில் போட்டீங்க அவரை நீங்கள் அப்படின்னு தாயாருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நடக்குது வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து மன்னருடைய கனவுல ரங்கநாதர் போவார். மன்னர்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஏ சக்கரவர்த்தி, விப்ரநாராயண் நிரபராதி, அவர் ஏதோ ஒரு குற்றமும் செய்யலை, தட்டை நான் தான் திருடினேன், நான் தான் திருடி ஒரு வேலைக்காரன் ரூபத்தில் வந்து அந்த அம்மா வீட்டில் கொடுத்தேன், இது எல்லாமே விப்ரநாராயணன் ஆட்கொள்றதுக்காக நான் செய்தேன், அவன் நிரபராதி, அவன் உடனே விடுதலை செய்யினார். ஜெய ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு. தன்னுடைய பக்தனுக்காக பகவான் வந்து ஒரு திருட்டு பட்டத்தை, திருடன்கிற பட்டத்தை ஏற்றுக்கிட்டார். நான் தான் திருடினேன், அவருக்காக வேண்டி நான் தான் திருடினேன். பின்னர் ராஜா வந்து அவருடைய கனவுலேருந்து வெளியில் வந்தோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக உடம்பெல்லாம் வேர்த்து போயிடும். என்னடா, ஒரு பக்தனை பிடிச்சி நம்ம தண்டனை கொடுத்துட்டோமே, அந்த பக்தனுக்காக இவர் ஒரு திருட்டு பண்ணியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த பக்தன் உயர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு ஓடி வந்து சிறை கதவெல்லாம் திறந்துட்டு அவருக்கு சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணார். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக ரங்கநாதர் தான் அந்த தட்டை கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்காக அவர் திருடவே செஞ்சுருக்கிறாரு. கேட்ட உடனே அந்த விப்ரநாதன் உடம்பெல்லாம் படபடத்து போயிடும். அப்படியே வாயெல்லாம் தழுதழுத்து போய் சொல்லுவார், என்ன ரங்கநாதா, எனக்காக நீ ஒரு திருடு பட்டத்தை ஏற்றுக்கிட்டியா? நான் உன்னுடைய கைங்கரியத்திலிருந்து விலகி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆளும் கூடி நீ என்னுடைய சேவையை மறக்கவே இல்லையே, இப்பேற்பட்ட உன்னை கருணை வாழ்ந்த உன்னை விட்டு நான் போய் அந்த அற்ப மாநில பெண் பின்னாடி போயிட்டேனேன்னு சொல்லி அன்றையிலிருந்து அவருக்கு முடிவு பண்ண, எனக்கு ரங்கநாதருடைய சேவையை தவிர அவர் எதுவுமே வேண்டாம். அன்றிலிருந்து பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் அடியாருக்கும் சேவை பண்ணுறதான் என்னுடைய ஒரே வாழ்க்கையோட லட்சியம், அடியாருடைய பாத துளி எடுத்து என் தலையில வச்சுக்கணும். ஏன்னா அடியாரர்களுக்காக ஒரு திருட்டு பட்டத்தை ஏற்றுண்ட அந்த பகவான தன்னுடைய பக்தனுக்கு ஏதோ ஒரு ஸ்தலம் ஸ்தானம் கொடுத்திருக்கிறார், ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கார் தன்னுடைய பக்தனுக்கு. அந்த பக்தனுக்கு சேவை பண்ணுறதே மிக உன்னதமானது. தொண்டர் அடி பொடி ஆழ்வார், தொண்டர்களுடைய பாத துளி தான் தனக்கு, அதுதான் தன்னுடைய லட்சியம்னு வாழ்ந்தார். அன்று முதல் ரங்கநாதருடைய கைங்கரிய தவிர வேறு அவர் எதுவுமே செய்யும். அந்த மாதிரி அவர் வந்து ஆழ்வார்களில் வந்து தொண்டரை பொடியாளர் வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து தோட்டம் அமைத்து எப்பவுமே ரங்கநாதர் கைங்கரியம் பண்ணார். இந்த மாதிரி ஓரொரு ஆழ்வார்களும் ரங்கநாதரோட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க, சம்பந்தத்தில் இருப்பாங்க. நேற்று இந்த கதை கேட்டுட்டு இருந்தோம், குரு பிரபு சொன்னார், தாயாருக்கும் பெருமாளுக்கும் கொஞ்சம் ஊழல் வரும், ஊழல்னா தெரியுங்க, தமிழில் ஊழல்னு சண்டை, சின்ன சின்ன சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற மாதிரி. இந்த காவேரியில் உற்சவம் பண்ணுவாங்க, சரி, காவேரி தாய் வந்து உற்சவம் பண்ணும்போது காவேரி தாய்க்கு நம்பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தாயாருக்கு கோவம் வந்துடும். ரங்கநாதிக்கு என்ன பண்ணுவாங்க, ரங்கநாதர் பேச மாட்டாங்க, கதவெல்லாம் அடைச்சிடுவாங்க, கதவை சாத்திட்டு ரங்கநாதரை உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் இந்த பட்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேர் தாயார் பக்கம் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பெருமாள் பக்கம் இருப்பாங்க, ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டுக்கிறது, சமாதானம் பண்ணுறது, இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து நம்பெருமாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வைப்பாராம். நம்மாழ்வார் வந்து ஆழ்வார்களை 12 ஆழ்வார்ல ஒருத்தர், அவர் வந்து இன்னொரு நாள் அவருடைய கதை படிக்கல, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்மாழ்வார் எப்படி தோன்றினார், நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்னா, அவர் தான் தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைப்பார், பிரிந்த ரெண்டு தம்பதிகளை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கக்கூடிய சேவையை நம்மாழ்வார் செய்வார். தோட்டம் அமைச்சு கைங்கரியை தவிர்த்து தொண்டர்கள் பெரிய ஆழ்வார் பண்ணார், தன்னுடைய பாக்களாலேயே புகழ்ந்து பாடினார் திருப்பான் ஆழ்வார், தன்னுடைய மகளை வந்து ரங்கநாதருக்கு திருமணம் செய்து வச்சு அவருக்கு மாமனார் ஸ்தானத்தை எடுத்தார் பெரியாழ்வார். இந்த மாதிரி ஓரோரு ஆழ்வார்களும் பகவான் மேல காதல் கொண்டார் திருமங்கை ஆழ்வார், அவருக்காக இங்கே மதுர் சுவர் எழுப்பினார். நம்ம அடுத்த உபன்யாசத்தில் வந்து திருமங்கை ஆழ்வாருடைய வைபவங்களை அவர் என்னெல்லாம் பண்ணார், அவருக்கும் பகவானுக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றிருந்தது அதையும் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பகவானுடைய சேவையில் வந்து திருமங்கை ஆழ்வார், இங்கே இந்த மாதிரி ஓரொரு ஆழ்வார்களும் ரங்கநாதரோடு இணைஞ்சிருக்காங்க சேவையில். அதுக்கப்புறம் யமுனாச்சாரியர், ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர், இப்படி நம்ம இந்த 4-5 நாளில் இடையிலடையில் ஒரு ஆழ்வார்கள் ஆச்சாரியுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கும் பகவானுக்கும் ஏந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருந்தது. இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் மாதிரி நம்ம இன்னொரு கதை கூட கேட்டிருப்போம், தன்னுடைய பக்தனுக்காக பகவான் திருடி வச்சிருவார். என்னது திருடினாரு, கீராச்சோர் கோப்பின், இல்லையா? நம்ம எவ்வளோ பேர் போயிருக்கீங்க கீரிச்சோர் கோப்பிநாத் கோயிலுக்கு? ரெமுனா கொஞ்சம் பேர் தான் போயிருக்கீங்களா? ஓ, ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் பார்க்கலாம். ஒரு வேளை நம்ம அடுத்த சந்திப்புலையோ இல்லை அடுத்த எங்கேயோ ஒரு யாத்திரை போடும்போது அங்கே போகலாம். ரொம்ப அற்புதமான இடம் கீர்ச்சோர் கோப்பினார். தன்னுடைய பக்தனுக்காக கீரை தீடி வச்சிருவார் பகவான், அங்கே வஸ்திரம் பின்னாடி வச்சிருவார். மாதவேந்திரபுரி ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில். உண்மையில் மாதவேந்திரபுரியோடைய கருணையினால தான் நமக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஹரிநாமத்தை உச்சரித்து பகவான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேமத்தை அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் வந்து நிறைய ஆழ்வார் ஆச்சாரியருடைய லீலைகள், பகவானுக்கும் பக்தனுடைய அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு வந்து 4 மாதம் இங்கே தங்கியிருந்தார் சாதுர்மாச விரதத்தப்போ. சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இந்த உபன்யாசத்தை முடிச்சுடுவோம். நம்ம அடுத்த சேவை இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் திரும்பவும் இன்றைக்கி வந்து ஆண்டாளுடைய அவதார தினம், திருவாடிப்புறம். ஆண்டாளுக்கும் ரங்கநாதுக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம் அது வந்து இன்னும் அடுத்த உபன்யாசத்தில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த க்ஷேத்திரம் போகும்போது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தையும் தெரிஞ்சுட்டு கூடவே ஆண்டாளுடைய லீலைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு பக்தனுடைய ரூபத்தை ஏற்றி இந்த உலகத்தில் தோன்றினார். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், அவன் எப்படிலாம் பகவானுக்கு கைங்கரியப்படணும், எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பகவான் தோன்றினார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா. அப்படி சைத்தன்ய மகாபிரபு தோன்றி அவர் தனியாக ஒரு சம்பிரதாயம் பண்ணலை. அவர் என்ன பண்ணார்னா, இந்த 4 சம்பிரதாயத்தில் உள்ள 2 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டார். 4 சம்பிரதாயம் இருக்குல்லையே, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அந்த 4 சம்பிரதாயத்திலேருந்து 2 முக்கியமான விஷயங்கள் எடுத்து சைத்தன்ய மகாபிரபு அதை பின்பற்ற சொன்னார். அப்படி ஸ்ரீ சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு எடுத்துகிட்ட விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வைஷ்ணவ கைங்கரியம், இன்னொன்று பகவானுடைய நித்தியமான சேவை, பகவத் சேவை, விக்கிரக ஆராதனை. இந்த பகவானுடைய சேவையும் வைஷ்ணவ கைங்கரியம் ரொம்ப ரொம்ப பிரதானம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில். சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்திருந்தப்போ சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க அவரை தொடர்ந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்தொடருவாங்க. யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ சைத்தன்ய மகாபிரபு 2 கையும் உயர்த்தி ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா, ஹரி 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 அப்படின்னு அவர் ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல எல்லாரும் ரொம்ப உற்சாகமா ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு பல இடங்கள்ல யாத்திரை வந்து தென்னிந்திய யாத்திரை வரும்போது அவர் பல பல இடங்கள்ல பல பல ஜனங்கள், கிராமத்தில் உள்ளவங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபு அழகுலையும் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை மயங்கி போய் அவர் பின்தொடர்ந்தாங்க. ஸ்ரீரங்கம் கோயில சைத்தன்ய மகாபிரபு உள்ள நிலையும் போது 1000கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்க. அவர் வந்து ரங்கநாதரை பார்த்தோன்னே நம்ம கூட நேற்று ரங்கநாதரை பார்த்தோம். ஆனா நம்ம ரங்கநாதரை பார்த்ததுக்கும் சைத்தன்ய மகாபிரபு ரங்கநாதரை பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு ரங்கநாதரை பார்த்த உடனே அவர் உடல் எல்லாம் அப்படியே மயிர்கள்லாம் குத்திட்டு நின்றுது. அவர் கண்கள் இருந்து அப்படி கங்கை பெருக்கெடுத்து வர்ற மாதிரி தண்ணி வந்தது. கண்கள்ல இருந்து தண்ணீரை வந்து அப்படியே அந்த வீடு அந்த கர்ப்பகரம் எல்லாம் நனைஞ்சிருச்சு தண்ணீரால். அவர் அப்படியே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படியே ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறார். அப்படி கீர்த்தனம் பாடுறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பண்ணி அப்படி உருள்றாரு. அப்படி உருளும் போது இந்த பக்தர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படி ஒரு தங்க மலையே உருண்டு பரல்ற மாதிரி இருக்கு. அப்படி கோல்டன் மவுண்டன் அவ்வளவு அழகு சைத்தன்யம் அப்படி உருண்டு கரல்ற மாதிரி இருக்கு. அப்படி அவங்க எல்லாம் அப்படியே யார் இந்த சன்னியாசி இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் அன்பு வெளிப்படுத்துறாரு, இந்த மாதிரி அன்பு இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் அவங்க இப்படி ஒரு பிரேமத்தினுடைய வெளிப்பாடு அவங்க பார்த்ததே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்க ரங்கநாதரை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமானார். அப்பதான் வேங்கட பட்டர் நீங்க ஒரு ஆச்சாரியர் இருந்தார், திருமலை பட்டர், வேங்கட பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி 3 பேர் சகோதரர்கள். திருமலை பட்டர், வேங்கட பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி. இதில் வேங்கட பட்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோடனே அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். அந்த பிராமணர் வந்து, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்களுடைய வீட்டில் நீங்கள் உங்களுக்கு கைங்கரிய பிராப்தி செய்கிறது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கூட்டின்னு போய் அவருக்கு பிரசாதம்லாம் பாதங்கள்லாம் நீரை கழுவி அவருக்கு சேவை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயம் 4 மாதம் மழைக்காலமாக இருந்து சைத்தன்ய மகாபிரபு அங்கேயே தங்கியிருப்பார். தங்கியிருந்து வேங்கட பட்டருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நிறைய அன்பு பரிமாற்றம் நடக்கும். அதில் சில சில கேளிக்கையான விளையாட்டுகள்லாம் கூட செஞ்சுக்குவாங்க ரெண்டு பேரும். அது சைத்தன்ய சரிதாமத்தில் அந்த நிலையை ரொம்ப வருமா சொல்லியிருக்கு. இன்னொரு நாள் உபன்யாசத்தை விவரமாக படிக்கலாம். அதே மாதிரி இங்கே சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு லீலை புரிஞ்சு காமிச்சார். அதை நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பிராமணர் வந்து பகவத்கீதை வாசிப்பார். அவருடைய குரு வந்து பகவத்கீதை வாசிக்க சொல்லி அவருக்கு கட்டளை இட்டிருப்பாரு. அவர் சொல்லார், எனக்கு படிக்க ஒன்றும் தெரியாது, அவருக்கு எழுத்தறிவே கிடையாது, படிப்பறிவே கிடையாது, ரொம்ப ஏழை பிராமணர். ஆனால் குருவுடைய கட்டளை என்னது, நீ தினமும் பகவத்கீதை வாசிக்கணும். ஆனால் அந்த பிராமணருக்கு படிக்கவே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவார், சரி குரு வந்து கட்டளை இட்டிருக்காரு சொல்லிட்டு தினமும் பகவத்கீதை எடுத்துட்டு வந்து கோயிலில் ஸ்ரீரங்க கோயிலில் வந்து கையில் வச்சுருப்பார். மற்ற பிராமணர்களுக்கெல்லாம் தெரியும், அவருக்கு படிக்க தெரியாது, அதனால எல்லாரும் வந்து கேலி பண்ணுவாங்க. ஏ, இன்னும் பெரிய பண்டிதன் மாதிரி புக் எடுத்துன்னு வந்துட்டான் அப்படின்னு போற வரவங்களாம் அவன் கேலி பண்ணுவாங்க, இவர் கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து அதில் மனசு விடவே இல்லை. அவர் என்ன யார் வேணாலும் கேலி பண்ணிட்டு போகட்டும், எனக்கு என்னுடைய குருவோட கட்டளை பகவத்கீதை படிக்கணும், கையில் வச்சுட்டுருப்பார். வச்சுட்டு அந்த புக்கை எப்படி பார்க்கணும் கூட அவருக்கு தெரியாது, எந்த பக்கம் எடுக்கணும், எப்படி படிக்கணும் ஒன்றுமே தெரியாது. அந்த புத்தகத்தை தினமும் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் உட்காந்து ஏதோ அவர் தெரிஞ்ச எதுவும் முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அப்போ எல்லாருமே ஒரு கேலி தான் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு அங்கே வந்திருந்தப்போ அந்த பிராமணரை பார்த்தார், அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு அழுதுட்டு இருந்தார், பகவத்கீதை வச்சுட்டு அழுதுட்டு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்டார், ஏன் அழறீங்க நீங்கள்? அப்போ அந்த பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருமுகத்தை பார்த்தார். இவரை பார்த்தா மற்றவங்க மாதிரி கேலி பண்ணுற மாதிரி தெரியல. மற்றவங்கெல்லாம் வந்து ஏதோ கேட்பாங்க, என்ன கேலி பண்ணுறதா வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் இவரை பார்த்தா அப்படி தெரியல. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய குரு வந்து என்ன பகவத்கீதை படிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு படிப்புரி ஒன்றும் கிடையாது, ஆனால் என்னுடைய குருவோடைய வார்த்தைக்காக நான் பார்த்துட்டுருக்கேன். சரி, படிக்க ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க, அப்போ நீங்கள் என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏதாவது தெரிஞ்சிருந்தால் தான் அழுக வரும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் அழறீங்க? இப்போ அந்த பிராமணர் சொல்லுவார், இந்த புஸ்தகத்தை காமிச்சு இந்த அட்டைப்படத்தை பாருங்கள், இதில் வந்து பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்கு சாரதியாக இருக்கார். எப்போல்லாம் இந்த பகவத்கீதை நான் எடுக்கிறனோ இதை பார்க்கும்போது என்னால் என்னை கட்டுப்படுத்திக்க முடியல, என்னை அறியாமல் எனக்கு அழுகை வந்துகிட்டே இருக்கு. உடனே சைத்தன்யமா அப்புறம் அவர் ஆலிங்கனம் பண்ணிவிடுவார், கட்டி பிடிச்சி சொல்லுவார், நீங்கள் வந்து நீங்கள் தான் உண்மையை பகவத்கீதை புரிஞ்சுட்டீங்க, நீங்கள் தான் உண்மையில் பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போதான் வெண்ணில் குருவோடைய கட்டளையை அப்படியே அவர் செஞ்சார். அவருக்கு படிப்பறிவு இல்லை, அவரை ஏளனை பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அதை பற்றிலாம் அவர் மைண்ட் பண்ணவே இல்லை, பொருட்படுத்திக்கவே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு இந்த லீலை மூலமாக ரொம்ப அழகாக நமக்கு அறிவுறுத்துறாரு. சில சமயங்களில் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணும்போது சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, என்ன நீங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க, எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆயிடுச்சு, இப்போ போய் அரேராம ஹரிகிருஷ்ண கோஷியில் போய் சேர்ந்துருக்கீங்க, அவங்க தான் வேலையில் சும்மா ஆசிரமத்தில் சும்மா உட்காந்துருக்காங்க, உங்களுக்கும் வேலையில் அப்படிலாம் நம்மளை கேலி பண்ணுவாங்க, நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, நம்மளை உற்சாகத்தை குறைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. அதே போல் குருவோடைய கட்டளை, குரு சொல்லிட்டாருன்னா நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குரு வந்து நம்ம தகுதி உள்ளவர் ஆக்குவாங்க. அதான் பிரபுபாதத்தை வந்து அவருடைய சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாங்களாம், பிரபுபாத் வந்து வெளிநாட்டில் இந்த இயக்கத்தை தொடங்கினார். இப்போ பிரபுபாட்ட சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாங்க, பிரபுபாத் எங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது, நீங்கள் வந்து எங்களுக்கு உன்னதமான விஷயத்தை கொடுத்துருக்கிறீங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வச்சுருக்கீங்க, வைஷ்ணவத்தை பின்பற்ற எங்களை பிராமணர்களுக்காட்டிலும் உயர்ந்தவராக வரும், எங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது பிரபுபாத். நாங்கள் பிரபுபா ஒரே வார்த்தை சொன்னாராம், ஆமாம் உங்களுக்கு தகுதி இல்லை, நான் தான் உங்களுக்கு தகுதி உள்ளவன் ஆக்கியிருக்கேன், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் தான் உங்களை தகுதி உள்ளவன் ஆக்கியிருக்கேன். அந்த மாதிரி நமக்கெல்லாம் தகுதி கிடையாது கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறது, ஆனால் குருவோடைய கருணையினால் நம்ம படிப்படியாக அந்த உன்னதமான நிலையை அடைய முயற்சிக்கும். இந்த மாதிரி புனிதஸ்தலங்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய அறிவுரைப்படி நம்ம ஆத்மீய குருவோடைய கட்டளையை சிறமேற்கொண்டு பக்தி செய்தோம்னா கட்டாயம் நம்மளும் ஒரு நாள் வந்து தொண்டடிப்படியால் ஒரு மாதிரி அந்த அவங்களுடைய வழியை பின்பற்றி நம்மளும் ஒரு நல்ல பக்தர்களாக உருவாக முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தால் அப்படியே போகும்போது கேட்டேன்.